اللهم ربنا لك الحمد حمدا كثيرا طاهرا طيبا مباركا فيه كما ينبغي لجلال وجهك ولعظيم سلطانك ومجدك. سبحانك لا نحصي ثناء عليك، أنت كما أثنيت على نفسك. وصلوات ربي وسلامه على سيدنا وسندنا وإمامنا وقائدنا وقرة أعيننا محمد خاتم النبيين إمام الأنبياء وسيد المرسلين، وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الغر الميامين، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين. أما بعد، படைத்து பரிபாலித்து போஷித்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை முதற்கண் போற்றி புகழ்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையானவன், இணை துணையற்றவன், பரிசுத்தமானவன். அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் எதுவும் வணக்கத்துக்கு பாத்திரமானவன் இல்லை என்று சாட்சி கூறுகின்றேன். அல்லாஹுவின் இறுதி தூதர் எங்கள் தலைவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் பாசத்துக்குரிய குடும்பத்தவர்கள், நேசத்துக்குரிய தோழர்கள், அவர்களின் உயர்ந்த வழியை தொடர்ந்தவர்கள், தொடர்பவர்கள், தொடரவிருப்பவர்கள், அவர்களது உயர்ந்த வழிக்காக உழைக்கக்கூடிய அழைக்கக்கூடிய சகல நன்மக்கள் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றென்றும் ஸலாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. அன்புக்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லறியார்களே, அல்லாஹு தஆலாவை அஞ்சி வாழுமாறு ஆரம்பமாக என்னையும் அடுத்து உங்களையும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹுடைய முபாரக்கான இந்த வீட்டிலே அவனது ஓர் இபாதத்திலே என்னை உங்களோடு ஒன்று சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் நம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களுடைய உயர்ந்த சுவனபதியிலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வாழ்வாங்கு வாழ வைப்பானாக. அன்புக்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லறியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களில் விளித்து சில சில விஷயங்களை உம்மத்துக்கு சொல்லுமாறு சொன்னவற்றில் ஒன்று, فَقُصُصِ الْقَصَصَ لَعَلَّهُمْ يَتَفَكَّرُونَ. நீங்கள் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரித்திரத்தை சம்பவத்தை சொல்வீராக, அவர் லஅல்லஹும் இருக்கிற மக்கள் யதஃபக்கரூன் சிந்திப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லறியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆன் வாயிலாகவும், வேறு அல் குர்ஆனில் சொல்லப்படாத வகையிலும் வஹ்யூடாகவும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த முன்னைய சமூகங்களுடைய செய்திகளை, நிகழ்வுகளை மனிதர்களே அவற்றை காணாத முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தினருக்கு சொல்லிக் கொடுக்கும்படி சொல்லக்கூடிய செய்தியை இந்த வசனத்திலே படிக்கிறோம். சரித்திரத்தை சம்பவத்தை சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி வைத்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லறியார்களே, நமக்கு முன் வாழ்ந்துவிட்டு போனவர்கள் அவர்களுடைய வாழ்வு எப்படி அமைந்திருந்தது, அவர்களுடைய நம்பிக்கை மத வழிபாடுகள் எப்படி அமைந்திருந்தன, அவர்களுடைய சமூக அமைப்பு எப்படி இருந்தது, அவர்களுடைய குடும்ப பொருளாதார அரசியல் எப்படி இருந்தது, அவர்களுடைய வாழ்வாதாரம் தேடுவது எப்படி அமைந்திருந்தது என்ற செய்திகளை எல்லாம் நாம் படிப்பதன் மூலம் அவர்களை பற்றியும் படிக்கிறோம், அவர்களில் இருந்தவர்களில் நல்லவர்களை பற்றியும் படிக்கிறோம், நெருக்கத்து நடந்தவர்களை பற்றியும் படிக்கிறோம், அவர்களுடைய விடயங்களிலிருந்து படிப்பதோடு நின்று விடாமல் பாடங்களும் பெறுகிறோம், படிப்பினைகளும் பெறுகிறோம், அவற்றில் நல்லவற்றை நாம் தொடர்கிறோம், தகாதவற்றை தவிர்த்து கொள்கிறோம், இதுவெல்லாம் சரித்திரம் படிப்பதன் ஊடாக நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்களும் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்களுமாக இருக்கின்றன. அன்புள்ளவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இதற்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் வேறு சில நோக்கங்கள். அல்லாஹ் எப்படியானவன், மனிதர்களை எப்படி உலகத்திலே உங்களுக்கு முன் வாழ வைத்திருந்தான், அவர்கள் செய்த நல்லவற்றுக்கு உலகத்திலே அல்லாஹ் தஆலா எப்படியான ஒரு வாழ்வை கொடுத்திருந்தான், தவறுகள் தப்புகள் அத்துமீறி நடந்தபோது அவர்களை அல்லாஹ் எப்படி தண்டித்தான், தனது தண்டனைக்கும் சோதனைக்கும் உட்படுத்தினான் என்ற செய்திகளையும் கூடவே படித்துணரும் பொருட்டும் அல்லாஹ் தஆலா நபி அவர்களை பார்த்து சொல்கிறான், மனிதர்களுக்கு இந்த சம்பவங்களை செய்திகளை சொல்லுங்கள். வேறு பல இடங்களிலே சரித்திரங்கள் சம்பவங்களை சொன்ன அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு இவற்றிலே குறிப்பாக அறிவுடையவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்றும் சொல்லி வைத்தான். அறிவுடையவர்களுக்கு சையதுனா யூசுப், அவர்களுடைய தந்தை யாகூப் அலைஹிம் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவர்களுடைய குடும்பம், சகோதரர்களுடைய ஏற்கனவே சொல்லப்பட்ட சம்பவங்களிலே சரித்திரத்தை சொல்வதன் மூலம், இந்த சரித்திரத்தை சொல்வதன் மூலம் அல்லாஹு தஆலா அந்த சூராவை எப்படி முடிக்கிறான் என்பது தான் இந்த ஆயத்திலே பிரதானம். இது சூரத்து யூசுஃபின் இறுதி ஆயத், நீண்ட ஒரு அத்தியாயம் சூரத்து யூசுப். நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சிறு பராயம் முதல் ஆரம்பித்து நீண்டு வளர்ந்து உயர்ந்த ஒரு சரித்திரத்தை அல்லாஹு தஆலா ஈர்ப்பில் முடிக்கிற போது என்ன சொல்கிறான் தெரியுமா? லக்கத் கான ஃபீ கஸஸிஹிம் இபரத்துல் லிஉலில் அல்பாப். யூசுப், யாகூப் அலைஹிம் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களுடைய குடும்பத்தவர்கள், இவர்களுடைய சம்பவத்தை நான் இவ்வளவு நேரமாக விரிவாக சொன்னேன் அல்லவா, இதிலே அறிவுடையவர்களுக்கு ஏதோரா படிப்பினை இருக்கிறது என்று சொல்லி வைத்தார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சரித்திரங்கள் முன்னைய வரலாற்றை படிப்பதன் மூலம் இப்படியான நன்மைகளை குறிப்பாக பாடம் படிப்பதோடு நிற்காமல் படிப்பினை பெறுவது இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த பின்னணியில் தான் இஸ்லாத்திலே வரலாற்றுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வரலாறு என்பது இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒரு பாடம். குர்ஆனிலே வரலாறு இருக்கிறது, ஹதீஸிலே நிறைய வரலாற்று நிகழ்ச்சிகள் சொல்லப்பட்டிருப்பதனால் அதிலும் வரலாறு இருக்கிறது. ஆகவே இந்த சம்பவங்களை தொடர்ந்து, இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வு வாழ்க்கை சரிதமாக ஆக்கப்பட்டு அவர்களோடு கூட இருந்து இஸ்லாத்தை காத்து நின்ற சஹாபிகளுடைய சரிதம் தொட்டு இன்றை வரைக்கும் இஸ்லாத்தின் முழு வடிவமும் அவ்வந்த காலத்திலே நடந்த நிகழ்ச்சிகளோடு மிகச்சரியாக துல்லியமாக எழுதி வைத்து பாதுகாக்கப்பட்டுள்ளமை வரலாறாகும். இது இல்லை என்றிருந்தால், வரலாறு இல்லை என்றிருந்தால் நமக்கு குர்ஆனும் இல்லை, ஹதீஸும் இல்லை, எதுவும் இல்லை. சகோதரர்களே, குர்ஆனும் வரலாறு இல்லை என்றால் அது நமக்கு இல்லை, அது நமக்கு ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கட்டம் கட்டமாக நகர்த்தப்பட்டு வந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வு நல்லடியார்களே, இது எழுத்து மூலமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இன்று குர்ஆனையோ ஹதீஸையோ ஏனைய இஸ்லாமிய இலக்கியங்களையோ எவரும் கொஞ்சமும் மாற்ற முடியாது, திரிவு செய்ய முடியாது. அப்பழுக்கற்ற முறையிலே துல்லியமாக பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது வரலாற்றை உணர்ந்தவர்கள், அங்கு இருந்த பெரிய மக்கள் இமாம்கள் மிக தெளிவாக இந்த விஷயத்தில் இருந்ததனால் அடுத்து வரக்கூடிய சந்ததியினர் இதனை குறையாக படித்துக் கொள்ளாமல் இருக்கும் பொருட்டு, மிகச்சரியாக உண்மையை மட்டுமே படித்துக் கொள்ளும் பொருட்டு எழுத்து வடிவ எல்லாவற்றையும் பாதுகாத்து தந்துவிட்டு போய்விட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது இருக்க போய் இன்று நாம் நமது பாரம்பரியத்தை தலையை நிமிர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை என்றால் நாம் நமது இஸ்லாத்தின் போதனைகளை கூட பாதுகாக்கப்படாததன் காரணமாக நமக்கு இஸ்லாம் இருந்திருக்க மாட்டாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது போலத்தான் முஸ்லிம்களுடைய முஸ்லிம் நாடுகளுடைய வரலாறுகள் முழுக்க முழுக்க முஸ்லிம் பிரதேசங்கள் இருந்தன.
முஸ்லிம் பெரும்பான்மை பிரதேசங்கள் இருந்தன, முஸ்லிம் சிறுபான்மை பிரதேசங்கள் இருந்தன, உலகத்திலே நாடுகள் இருந்தன, ஊர்கள் இருந்தன, கிராமங்கள் இருந்தன, நகரங்கள் இருந்தன, மாநகரங்கள் இருந்தன. இவற்றையும் நாம் அவ்வந்த காலத்திலே இருந்தவர்கள், அந்த பிரதேசத்திலே காலத்திலே இருந்த அரசர்கள் யார், அங்கிருந்த மந்திரிகள் யார், அங்கு இருந்த ஆளுநர்கள் யார், இதர துறைஞர்கள் யார், அவரவர் காலத்திலே அவரவர் செய்தவை எழுதியவை ஆக்கியவை என்ன, அந்த சமுதாய அமைப்பு எப்படி இருந்தது, அவர்களுடைய வாழ்வியல் எப்படி இருந்தது, அவர்களுடைய பொருளாதாரம் எப்படி இருந்தது, அவர்களுடைய நிலபுலங்கள் எப்படி இருந்தன, அவர்களுடைய ஊரின் எல்லை எப்படி இருந்தது, கிழக்கிலே எந்த பகுதியிலே ஆரம்பித்து மேற்கிலே எந்த பகுதியிலே முடிந்து வடக்கு தெற்காக அதன் தரங்கள் எப்படி இருந்தது என்று ஒவ்வொரு பிரதேசமும் கிராமமும் மிகச் சரியாக வரையறுக்கப்பட்டிருந்ததோடு அங்கிருந்த பொதுவான இடர்கள் மஸ்ஜிதுகள், மக்பராக்கள், மதரசாக்கள், இப்படி பொதுவான இடங்கள், முஸ்லிம்களுடைய வியாபார தலங்கள், விவசாய நிலங்கள், வேளாண்மை பகுதிகள், அவர்களுடைய எல்லாமே அக்குவேறு ஆணிவேராக பதிவு செய்து தரப்பட்டதனால் இன்று முஸ்லிம்களுடைய இஸ்லாத்தினுடைய வரலாற்றை போன்று முஸ்லிம்களுடைய வரலாற்றையும் அவர்களுடைய முழு நாடுகளையும் படித்துக் கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜித் ஒன்றென்றால் அந்த மஸ்ஜித் அந்த காலத்திலே எந்த இடத்திலே இருந்தது, அதன் நீல அகலம் என்ன, அதன் பரம்பல் என்ன, அதன் ஸ்டாபீட் என்ன, அதனுடைய சவுர அடி என்ன, எத்தனை மாடிகளை கொண்டிருந்தது, மாடி உள்ளதென்றால் அதனுடைய மனாரா எப்படி இருந்தது, இது போன்ற அம்சங்களோடு அந்த மஸ்ஜிதுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் என்ன, அந்த மஸ்ஜிதுக்கு இருந்த சொத்துக்களின் அளவு என்ன, என்னென்ன எந்த இடத்திலே இருந்தது என்பதெல்லாம் மிகச் சரியாக எழுதப்பட்டுள்ளது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏன் இதெல்லாம் எழுதி வைத்தார்கள் தெரியுமா, அடுத்து வரக்கூடிய தொடர்ந்து வாழையடி வாழையாக வரக்கூடிய சந்ததியினர் இவற்றை சரியாக பாதுகாக்க வேண்டும் என்பதும் ஒரு முக்கியமான நோக்கமாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய காலத்தில் இருப்பதையும் நாம் மிகச் சரியாக ஆவணப்படுத்தி வைத்து விட்டு போனால்தான் அடுத்து வரக்கூடியவர்களுக்கும் அது பாதுகாப்பாகவும் அவர்களுடைய வாழ்க்கையை தொடர்வதற்கு மிகவும் எளிதாகவும் இருக்கும். நமது பிரதேசத்திலே நாம் வாழக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய இடங்கள், பொது ஸ்தாபனங்கள், மஸ்ஜிதுகள், மாதிரசாக்கள், பாடசாலைகள், கபரடிகள், மக்பராக்கள், இது போன்ற பொது ஸ்தலங்கள், ஆஸ்பத்திரிகள், தடைகள், அதுபோல உப்பளங்கள், வாய்க்கால்கள், வேளாண்மை நிலங்கள், பயிர் செய்யக்கூடிய இடங்கள், தோட்டங்கள் எல்லாம் எந்தெந்த பகுதியிலே எவரவருக்குரியவை என்பதையெல்லாம் மிகச் சரியாக அடையாளப்படுத்தப்படுவதோடு காடு எங்கு இருக்கிறது, குளம் எங்கு இருக்கிறது என்பதையெல்லாம் அடையாளப்படுத்த வேண்டும். சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்று நூல்களை படிப்பீர்கள் என்றால் குளம் ஒன்று ஒரு இடத்திலே எங்கே இருந்தது, அதன் அளவு என்ன, ஆறு ஒன்று எந்த இடத்திலே இருந்தது, அந்த ஆறு அணுக்காக இருந்த ஊர்கள் எவை, ஆற்றுக்கும் மக்கள் வாழக்கூடிய பிரதேசத்திற்கும் இடையிலே ஒரு ஃப்ரீ ஜோன் இருக்கும், அது எது, அது போல இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மிக தெளிவாக சொல்லப்பட்டுள்ளதோடு காடுகள் எங்கு இருந்தன, காட்டுக்கும் மனிதர்கள் வசிக்கக்கூடிய இடங்களுக்கும் இடையிலான பகுதி, ஒருவரும் அந்த இடத்திலே எதுவும் செய்யக்கூடாது என்ற பகுதி, அது எது, மட்டுமல்ல காட்டிலே எந்த வகையான மிருகங்கள் இருந்தன என்பதை எல்லாம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருப்பதோடு காட்டின் வகைகள், காடு என்பது வார்த்தை ஒன்றுதான், காட்டுக்குள்ளே எத்தனையோ வகையான காடுகள் இருக்கின்றன, வெறும் காடு என்ற இந்த சின்ன சொல்லுக்குள்ளே எல்லாவற்றையும் மரங்கள் உள்ளதெல்லாம் நாம் அடக்கிக் கொள்வது அப்படி இல்ல சகோதரர்களே. காடு என்றால் பெரிய காடு இருக்கிறது, சிறிய காடு இருக்கிறது, பற்றை காடுகள் இருக்கின்றன, இப்படியெல்லாம் பிரித்திருக்கிறார்கள். இப்படி எந்த காடு அந்த இடத்தில் இருந்தது என்றால் எழுதி வைத்திருப்பதன் காரணமாக இஸ்லாமிய வரலாற்றிலே எந்த ஒரு நாட்டிலும் எந்த ஒரு பிரதேசத்திலும் எந்த ஒரு கிராமத்திலும் போய் எவரும் எதையும் உடனடியாக படித்துக் கொள்ள முடியாது. வரலாற்று சான்றுகள் டாக்குமெண்ட் ப்ரூஃப் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு வாழ்ந்தவர்கள் செய்துவிட்டு போனதனால் இன்று நாம் அவற்றை அனுபவிக்கிறோம். நாம் இன்று இருக்கக்கூடிய நிலையிலே அடுத்த சந்ததியினருக்கு நாம் பாதுகாத்து கொடுத்து விட்டு போக வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஒரு மஸ்ஜித் என்றால் அந்த மஸ்ஜித் இன்று நிலை கொண்டுள்ள இடம் எது, அதனுடைய நீள அகலம் என்ன, உயரம் என்ன, அந்த மஸ்ஜிதை அண்டி வாழக்கூடிய குடும்பங்கள் எத்தனை, அந்த குடும்பங்களின் நிலை என்ன, அந்த மஸ்ஜிதுக்கு வேறு சொத்துக்கள் இருக்கின்றனவா, அவை எவை, என்னென்ன, எந்தெந்த இடத்துல இருக்கின்றன, அது கடையா அல்லது வீடா அல்லது வேறு எதுவா, தோட்டமா அல்லது மரங்களா, இதையெல்லாம் மிகச்சரியாக இன்று எழுதி வைக்க வேண்டும். வெறும் ஒரு பீட் போராது சகோதரர்களே. அதாவது காணிக்குரிய உரித்து ஏதோ சொல்லுவோமே, இது நமக்கு போகாது சகோதரர்களே. அது அந்த இடத்தை உரித்து சொல்வதற்குரிய ஒரு பகுதிதான். அந்த இடத்திலே இருந்த கட்டிடத்திலே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும், உடைத்து கட்டப்பட்டிருக்கும், புனருத்தாரணம் செய்யப்பட்டிருக்கும், விஸ்தரிப்பு செய்யப்பட்டிருக்கும், முழுமையாகவே தகர்த்து மற்றொரு கட்டிடம் அந்த இடத்தில் முந்தைய கட்டிடத்தை மாற்றி செய்யப்பட்டிருக்கும் சகோதரர்களே. இதெல்லாம் ஒரு டீடால் முடியாது நிரூபிப்பதற்கு. ஆகவே தான் இவற்றை எல்லாம் எழுதி பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நம்முடைய ஊரிலே 30 தாண்டிய எண்ணிக்கையிலே மஸ்ஜிதுகள் இருக்கின்றன. சிறிது சிறிதாக ஜுமா பள்ளிகள் இருக்கின்றன, சக்கிகாக்கள் இருக்கின்றன. இவற்றுடைய இந்த தரவுகள், இந்த விடயங்கள் துல்லியமாக எழுதி பாதுகாப்பது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய பொறுப்பாக இருக்கிறது, அந்த பள்ளிகளை நிர்வாகம் செய்பவர்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. நாளை ஒரு பிரச்சனை வந்த பிறகு என்னுடைய மத்தியிலே இப்படி ஒரு பகுதியை அழைத்து உரித்தாக இருந்தது என்று ஒரு சாரார் சொல்ல, இன்னும் ஒரு சாரார் இல்லை என்று சொல்ல, அது கோர்ட்டுக்கு போக வேண்டி வருகிற நேரத்திலே அந்த நேரத்திலே நிரூபிப்பதற்கு நம்மிடத்திலே ஆவணத்தை தவிர வேறொன்றும் இருக்காது சகோதரர்களே. ஆகவே இவற்றை செய்து கொள்வது நிறைய மத்திதிகள், நிறைய மதரசாக்கள், நிறைய பொது ஸ்தலங்களுடைய சொத்துக்கள் இந்த விடயத்திலே கவனையினம் செய்ததன் காரணமாக பால்படுத்தப்பட்டு அவை தன்னுடையது தான் என்று நிரூபிப்பதற்கு, ருஜுப்படுத்துவதற்கு தேவையான நேரத்திலே தேவையான ஆவணங்கள் இல்லாமல் கையாளாகாத நிலையிலே கைப்பற்றுபவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயத்தை கவனத்தில் கொண்டு எல்லா மஸ்ஜித் நிர்வாகிகளும் அவசரமாக எண்ணுங்கள். நம்முடைய நிலகுலங்கள் மட்டும் அல்ல, நம்முடைய நிலகுலங்களிலே நிலை கொண்டுள்ள இடங்கள், குறிப்பாக பொது இடங்கள் எல்லாம் மிகவும் சரியாக ஆவணப்படுத்தி வைப்பது நாம் அடுத்து வரக்கூடிய வாழையடி வாழையாக வரக்கூடிய சந்ததியினருக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு மகத்தான மகோன்னத கடமையாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது எங்களுக்கு உரிமைகள் பிரச்சனை வருகிற போது, உரித்து பிரச்சனை வருகிற போதும் கூட கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முசலி பிரதேசத்திலே ஏற்பட்டு மக்கள் இன்று போராடி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அங்கெல்லாம் இன்று தேவைப்படுவது என்ன தெரியுமா, இப்படியான ஆவணப்படுத்தப்பட்ட உரித்துக்கள் காட்டுவதற்கு தேவையான ஆவணங்கள் தான். மிகவும் கஷ்டமான நிலையிலே மனிதர்கள் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். காட்டுக்கு உரிய பிரதேசமாக அல்லது புதிய காடுகளாக பிரகடனப்படுத்துவதெல்லாம் அவ்வந்த அரசாங்கங்கள் செய்யக்கூடிய அந்தந்த காலத்தில் இருப்பவர்கள் செய்கிற வேலை. அந்த நேரத்திலே உரிமைகள் நமக்குரியவை என்று சொல்லுகிற அளவுக்கு நம்மிடத்திலே என்ன இருக்கிறது என்பதை நாமும் யோசிக்க வேண்டும். சகோதரர்களே, நாமும் இன்னும் ஒரு நிலையை ஒரு காலத்திலே நமது சந்ததிகள் சந்திக்க வாய்ப்பிருக்கலாம், நமக்கே அது வருவதற்கு வாய்ப்பிருக்கலாம். எல்லாம் அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். அந்த நேரத்திலே நாம் யோசித்து எதுவும் ஆகப் போவதில்லை. ஆர்ப்பாட்டங்கள் உதவ மாட்டா சகோதரர்களே, ஆர்ப்பாட்டங்கள் உதவ மாட்டா, அது சீப்பாக போய்விட்ட ஒரு வழியாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆர்ப்பாட்டத்துக்கெல்லாம் இன்று மலிவான ஒரு பார்வை தான், ஏனென்றால் எடுத்ததற்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்கிற ஒரு சமூகமாக நாம் போயிருக்கிறோம். அதனால் பெரிய மட்டங்களிலே ஆர்ப்பாட்டத்தை அவர்கள் மதிப்பதோ கணக்கிலெடுப்பதோ கிடையாது. ஒரு 10 வீதமாக கொடுப்பார்கள், அதையும் பெரிதாக பார்ப்பது கிடையாது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நம்முடைய உரிமைகளை பெறுவது என்பது இந்த சொத்து ரீதியான உரிமைகளை நாம் பெற்றுக் கொள்ள முடியாது சகோதரர்களே. அதற்குரிய தத்தாவேதிகளை நாம் சரியாக வைத்திருந்து அதனை நீதிமன்றத்திலே ஆவணமாக சமர்ப்பிக்க வேண்டிய தேவை ஏற்படுகிற நேரத்திலே நாங்கள் 10 நாளாக ஆர்ப்பாட்டம் செய்தோம் என்று 10,000 பேர் ஆர்ப்பாட்டம் செய்தோம் என்பதெல்லாம் நீதிமன்றம் ஏற்றுக் கொள்ளாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆர்ப்பாட்டங்களை மலினப்படுத்தி பேசுகிறேன் என்பதல்ல. ஆனால் இதுதான் யதார்த்தம் சகோதரர்களே. அரசாங்கம் என்று எதை பற்றியுமா யோசித்துக் கொண்டிருக்கிறது? கொழும்பிலே ஆர்ப்பாட்டம் செய்பவர்களுக்கு என்று ஒரு நிலத்தை ஒதுக்குவதற்கு. உங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை எல்லாம் இந்த இடத்திலே கொண்டு போய் நடத்திக் கொள்ளுங்கள். காரணம், அவர்களுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதை அரசாங்கம் யோசிக்கிறது. உங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை ஒரு இடத்திலே போய் நடத்திக் கொள்ளுங்கள், ஒரு இடத்தை ஒதுக்கி தருகிறோம். அப்படியாக ஒரு பார்வை வந்து போய்விட்டது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் யோசிக்க வேண்டும். நமக்கு நிறைய உரிமைகள் பிரச்சனைகள் இருக்கின்றன. நாம் நிறைய தூங்கிக் கொண்டிருந்து விட்டு அனர்த்தம் வந்த பிறகு, வெள்ளம் வந்த பிறகு அணை கட்டுவோம் என்கிற வேலையைத்தான் நாம் இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நமது நிலப்புலன்களை பாதுகாப்பது நம்முடைய கடமை. ஹிஃப்துத்தீன், மார்க்கத்தை பாதுகாப்பது, உயிரை பாதுகாப்பது என்பதெல்லாம் நம்முடைய அடிப்படை கடமை போல், நம்முடைய சொத்தை, நம்முடைய பொருளை, நம்முடைய பணத்தை பாதுகாப்பதும் நம்முடைய கடமை. நாம் கஷ்டப்பட்டு உழைத்தது, கஷ்டப்பட்டு உழைத்தவர்கள் நமக்கு ஏதோ ஒரு வகையிலே தந்துவிட்டு போனதை பாதுகாப்பது நம்முடைய கடமை. ஆகவே அந்த வகையிலே சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். பாதிக்கப்பட்டுள்ள முஸ்லிம் மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அவர்களுடைய நிலங்கள் சொந்தமான உயிர், அவர்கள் தொழில் செய்து இறங்கிறார்கள், அவர்கள் விவசாயம் செய்து இறங்கிறார்கள், பண்ணை தொழிலீடு பற்றி இறங்கிறார்கள் என்று அது வர்த்தமானி மூலம் அரசாங்கத்தினால் பாது பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள இடங்கள். அந்த இடங்களிலே அது ஒரு பற்றை காடு என்பதுதான் ஆய்வாளர்கள் சொல்லுகிற ஒரு காடு என்ற வரைவிலக்கணத்திற்குள்ளே அங்கே பற்றை காட்டை கொண்டு வருகிறார்கள். சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு தலைவர், ஒரு நாட்டின் தலைவர், தசர்ருகுல் இமாமி அலர் ரஅய்ய மனூத்தும் பில் மஸ்லஹா, ஒரு நாட்டின் தலைவர் குடிமக்களை எப்படி கையாள வேண்டும் என்பதை எல்லா விரைவிலும், ஒரு விடயத்தில் மட்டுமல்ல, அவர் மக்களை நிர்வகிப்பது மனூத்தும் பில் மஸ்லஹா, நலனுடன் இணைக்கப்பட்டது என்பது இஸ்லாத்திலே ஒரு பொது விதியாகும். தசர்ருகுல் இமாமி அலர் ரஅய்ய மனூத்தும் பில் மஸ்லஹா, இது ஒரு ஜெனரல் பிரின்சிபல். அதாவது இஸ்லாத்திலே சில சில பொது விதிகள் இருக்கும். அந்த பொது விதிகளுள் ஒன்றுதான், இமாம், நாட்டின் தலைவர் அல்லது சாம்ராஜ்யத்தின் தலைவர், அவர் எவராக இருக்கலாம், குடிமக்களை நிர்வகிப்பது அது நலனுடன் இணைக்கப்பட்டது, பொதுமக்களின் நலனோடு இணைக்கப்பட்டது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எடுக்கிற முடிவுகள், செய்த தீர்மானங்களில் மனிதர்களுக்கு உண்மையிலேயே பாதிப்பு இருக்கும் என்றால் அதனை மறுபரிசீலனை செய்வது என்பது அவர் செய்கிற, மனிதர்களுக்கு செய்கிற நல்ல நிர்வாகமும் நல்லாட்சியாகவும் இருக்கும் சகோதரர்களே. சுனனுபுரி மாஜாஹிலே ஒரு அறிவிப்பு பதிவாக இருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வந்தார்கள், அபூ உபுதா ஹம்மால் ரழியல்லாஹு அன்ஹு. அவர்கள் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், யமனிலே ஒரு உப்பு விளைகிற நிலம் இருக்கிறது, என அங்கே உப்பு விளைகிற நிலம் ஒன்று இருக்கிறது, மஅரிப் அணைக்கட்டோடு அது இருக்கிறது, அந்த உப்பு விளைகிற நிலத்தை எனக்கு கொடுத்து விடுங்களே என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு சொந்தமாக கொடுத்து விட்டார்கள். பொதுவாக இஸ்லாமிய ஆட்சியின் தலைவருக்கு பொதுவான நிலங்கள் எதுவும் இருந்தால் அதிலே சில சில நிபந்தனைகள் இருக்கின்றன. அவற்றை அனுசரித்து சில வேலைகளில் தனிநபருக்கு சொந்தமாக கொடுக்கலாம். அது இமாமுக்கு மட்டும் உள்ள ஒரு அதிகாரமாகும், வேறு எவரும் செய்ய முடியாது. இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை அதிகாரிகள் யாரும் செய்ய முடியாது. அதுக்கு பல விவரங்கள், பல நிபந்தனைகள் இருக்கின்றன. அதனை பேசுவதற்கு ஒரு மனத்தியாளர் தேவை. அந்த விரிவை விட்டு விடுகிறேன். இதனை எவரும் ஆதாரமாக எடுத்துக் கொள்ள வேண்டாம். இது நபியவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், உப்பு விளைகிற நிலம், அந்த நிலத்தை அந்த சஹாபிக்கு கொடுத்து விட்டார்கள். அவர்கள் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அபியோபுன் ஹம்மாலுக்கு கொடுத்த நிலம் இருக்கிறது, அது ஒரு ஆறு தேங்கி நிற்கிற நீர் போன்றது, தேங்கி நிற்கிற நீர் போன்றது, அதாவது குளம் போன்றது. பொதுவான மனிதர்கள் வந்து நீர் எடுத்துக் கொள்ளக்கூடிய இடங்களை எவருக்கும் பொதுவான ஒரு இடமாக ஆக்கப்பட்டுள்ள அந்த இடத்தை ஒருவருக்கு என்று கொடுத்துவிட முடியாது என்பது நபியவர்களுக்கு தெரியும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உப்பை விளைவிக்கக்கூடிய அந்த நிலத்தை அவர்கள் அப்படி விளங்கி இருக்கவில்லை. நபியவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? கொடுத்து விட்டார்கள். மனிதர்கள் வந்து அவ்வப்போது தேவையான நேரத்தில் உப்பெடுத்துக் கொண்டு போகக்கூடிய பொதுவான இடம். ஏனென்றால் அன்று உப்பு விளைச்சல் அப்படித்தான் இருந்தது. இன்று நான் செய்வது போல் தனியார் சாலைகளிலே அவரவர் செய்வது அல்ல, உப்புக்கு முயற்சி செய்வதும் கிடையாது. நபியவர்களுடைய காலத்திலே உப்பு எப்படி இருந்தது என்பதை படித்துக் கொள்ளுங்கள். நடைபெற்றது சுனனபுரி மாஜாவிலே பதிவிருக்கிறது, சுனன திருமீதியிலேயும் இருக்கிறது, சுனன நசாயிலே பதிவாக இருக்கிறது, வேறு கடக்கிறது வேறு கடக்கிறது பதிவாக இருக்கிறது. நபியவர்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் உப்பு விளைச்சல் எப்படி இருந்தது என்றால் அது தானாக விளையும். எப்படி குளம் பொதுவான நீரோ, எப்படி ஆறு பொதுவான நீரோ, எப்படி பொதுவான பூமியிலே மிருகங்கள் போய் புல்லை எழுதக்கூடிய பொதுவான பூமிகள் இருக்கின்றனவோ, இப்படியாக அரசாங்கத்துக்குரியது என்று நாம் கருதுவோமே, குளம் அரசாங்கத்துக்குரியது அல்லது நகரசபைக்குரியது என்று சொல்லுவோமே, இப்படியாகத்தான் உப்பு விளையும் உப்பு விளையும் நிலமும் இருந்தது. எவரும் சொந்தமாக முயற்சி செய்து தண்ணி இறைத்து சேமித்து முயற்சி செய்து பெறுவது இல்லை. தானாக பருவ காலத்திலே உப்பு அந்தரத்திலே விளையும். எப்படி குளத்திலே போய் தனக்கு தேவையான நீர் எடுப்பார்களோ, குளித்துக் கொள்வார்களோ, ஆற்றிலே போய் பயன்பெறுவார்களோ, பொது வெளியிலே போய் மிருகங்களை விட்டு மேய்ச்சல் எடுத்துக் கொள்வார்களோ, அல்லது தமக்கு தேவையானவற்றை காற்றிலே கொப்புகளை விட்டு எடுத்து வருவார்களோ மிருகங்களுக்காக, அது போலத்தான் உப்பும் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த இடத்தை அவர்கள் அப்படி நினைத்துக் கொள்ளவில்லை. கொடுத்து விட்டதை அக்ரஅபுல் ஹாபித் ரலியல்லாஹு அன்ஹு உணர்த்திய போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அந்த சஹாபியை கூப்பிட்டார்கள். அபூ உபுர் ஹம்மால் என்றால் மனிதர்களுடைய பொது நலன் இது. ஒருவருக்கு நான் ஆக்கி கொடுப்பதற்கு நான் எனக்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றன. என்னுடைய எண்ணம் வேறாக இருந்தது, ஆனால் உண்மை நிலை வேறாக இருக்கிறது. ஒரு இமாம் இப்படித்தான் இருக்க வேண்டும், ஒரு நாட்டின் தலைவர் இப்படித்தான் இருக்க வேண்டும். அபியோபுல ஹம்மால் ரதியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு தாழ்மையாக சொன்னார்கள், நான் இப்படி தந்துவிட்டேன், அதனை நான் வாபத்து திருப்பி தந்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். உடனடியாக அந்த சஹாபியா ரசூலுல்லாஹி நான் திருப்பி தந்து விட்டேன் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கப்படுத்தினார்கள், இது ஒரு பொதுவான தேங்கி நிற்கக்கூடிய நிரம்பி நிற்கக்கூடிய நீர் உள்ள ஒரு இடம் போலத்தான் இந்த உப்பு விளைகிற நிலமாக இருக்கிறது. அது எவர் வேண்டுமென்றாலும் வந்து எடுத்துக்கொண்டு போகக்கூடிய இடம். நான் உங்களுக்கு அந்த இடத்தை தந்துவிட்டேன், இப்போது நான் எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லிவிட்டு நபி அவர்களுடைய உயர்ந்த குணத்தை பாருங்கள். அந்த சஹாபிக்கு ஒரு நிலம் கிடைத்து பறிபோனதை அவருடைய மனதில் எப்படியும் சகித்துக் கொள்ள மாட்டாரே. வேறொரு இடத்திலே வேறொரு பூமியை பேரிக்கம் பல தோட்டம் ஒன்றை அவர்களுக்கு கொடுத்தார்களாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதெல்லாம் இஸ்லாத்திலே உள்ள விஷயங்கள். ஒரு இமாம், ஒரு நாட்டின் தலைவர் பொது நலனை பார்க்க வேண்டும். பொது நலன் என்று வருகிற போது மனிதர்களுடைய நலன் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். ஒரு இடத்திலே நிலபுரங்களை அவர் நினைத்த மாதிரி எடுத்துக் கொள்வதற்கு இல்லை, சில சில நிபந்தனைகளோடு எடுத்துக் கொள்ளலாம், சில சில நிபந்தனைகளோடு விடுவித்துக் கொடுக்கலாம். தவறுகள் வந்துவிட்டால் அதனை சரி செய்து கொள்வது என்பது, பிழை நடந்த பிறகு சரி செய்து கொள்வது என்பது அது புகழத்தக்க விடயம். பிழை நடந்துவிட்ட பிறகு தொடர்ந்தும் பிழையிலே இருந்து கொண்டிருப்பது மகா பெரிய பிழையாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில கட்டங்கள் வரும், அந்த நிலத்தை அரசுரிமையாக்க வேண்டிய தேவை இருக்கும். அந்த நேரத்திலே மாற்று வழிகளை செய்து கொடுக்க வேண்டும் பாதிக்கப்படக்கூடிய இழக்கக்கூடிய மக்களுக்கு. அதுதான் நபியவர்கள் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு இனாமாக கொடுத்ததையும் எடுத்துவிட்டு என்ன செய்கிறார்கள், இன்னும் ஒரு இடத்தை கொடுக்கிறார்கள், இன்னும் ஒரு நிலத்தை கொடுக்கிறார்கள். அவருடைய மனது சந்தோஷப்படும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் இமாம் நாட்டின் தலைவர் நடந்துகின்ற முறையாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விஷயங்களை நாம் அடுத்தவர்களுக்கு சொல்லுகின்றோம், செய்வது அவரவருடைய கடமையாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி நம்மால் முடியுமான அத்தனை ஏற்பாடுகளையும், குறிப்பாக ஆவண ரீதியான செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து கொள்வது நம் ஒவ்வொருவருடையும் கடமையாக இருக்கிறது. மஸ்ஜிதுகளுடைய நிலகுலங்களை பாதுகாருங்கள், மதரசாக்களின் நிலகுலங்களை பாதுகாருங்கள், பாடசாலைகளின் நிலகுலங்களை பாதுகாருங்கள், கட்டிடங்கள் வகுப்பு சொத்துக்களை பாதுகாருங்கள், அதுபோல ஆஸ்பத்திரிக்குரியவை, அதுபோல மக்பராக்குரியவை, இதெல்லாம் சின்னவை அல்ல. ஒரு காலத்திலே நம்முடைய முன்னோர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தந்துவிட்டு போனவை. இன்று ஒவ்வொரு பேச்சினுடைய பெருமை உங்களுக்கும் எனக்கும் தெரியும். அன்று அவர்கள் செய்த அந்த கைங்கரியம் இன்று இலகுவாக இருந்து, சொகுசாக இருந்து, வசதியாக இருந்து, ஹாயாக இருந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே. இவற்றை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நம்முடைய இடங்கள், நம்முடைய ஊர்கள், ஊரில் எல்லைகள், நம்முடைய குடிப்பரம்பல், நாம் இருக்கக்கூடிய இடங்கள், அதே போல நம்முடைய காடுகள் எந்த எல்லையில் இருக்கிறது, வாழும் இடங்கள் எந்த எல்லையில் இருக்கிறது, இவற்றையெல்லாம் நம்மிடத்திலே பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவருக்கும் இந்த விஷயத்துக்கு தேவையான முழு தௌஃபீக்கையும் தந்தருள்வானாக. நம்முடைய நிலங்கள், புலன்கள், இடங்கள், சொத்துக்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் வதஆலா நம் அனைவருக்கும், நம்முடைய சந்ததிகள் உட்பட எல்லோருக்கும் இறுதி நாள் வரைக்கும் பாதுகாத்து வைப்பானாக. நம்முடைய இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் அல்லாஹாலா பாதுகாத்து வைப்பானாக. சிரியாவிலே இறக்க சிந்தப்படக்கூடிய இரக்கங்களை அல்லாஹாலா நிறுத்துவானாக. அங்கும் வேறெங்கெல்லாம் முஸ்லிம்கள் அநீதிக்கும் அடக்குமுறைக்கும் உட்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ அனைவரையும் அல்லாஹாலா எழுந்து விக்கச் செய்வானாக. அவர்களுடைய இந்த நிலையில் அவர்களுக்கு தைரியத்தை கொடுப்பானாக. அடுத்த நம்பிக்கையான ஒரு எதிர்காலத்தை அவர்களுடைய மனங்களிலே கட்டி எழுப்புவானாக. நமக்கும் எல்லோருக்கும் அல்லாஹாலா பரிபூர்ணமான பாதுகாப்பை தந்து கொள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ன